நாம் தொடர்ந்து தினந்தோறும் இந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து அஸ்திபார உபதேசங்கள், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியங்களை நாம் பார்க்கின்றோம். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவசியமான ஒன்று. ஏன்னா பலருடைய வாழ்க்கையில் நாம் அந்த அனுபவத்திற்குள் வந்தாலும் அதை குறித்த ஒரு தெளிவில்லாமல் நாம் இருந்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வஞ்சிக்கப்படுவதற்கு ஏது உண்டு. குறிப்பாக முதல் நாளிலே ரட்சிப்பை குறித்து பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டும் சிலருக்கு தாங்கள் ரட்சிக்கப்பட்டோமா என்பதை குறித்து ஒரு சந்தேகத்தை பிசாசு வைப்பான். அதன் மூலமாக அவருடைய ரட்சிப்பையே அவர்களை விட்டு பிடுங்கி விடுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். அவர்களுக்கு மனச்சோர்வை கொடுத்து அல்லது அவிசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை விட்டு ஆண்டவருடனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு இருதயத்தை சிந்தனையை கொடுத்து ஆண்டவரை விட்டு விலக்கி போடுவதும் அவருடைய திட்டமாயிருக்கும். அதனால் தேவ பிள்ளைகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். சிலர் ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்பட்டதாய் நினைத்திருப்பாங்க. அவங்களுக்கும் அதை பிசாசு வஞ்சித்து எப்படியாகிலும் அவர்களை ரட்சிக்கப்பட்டதாக நினைக்க வைத்து கடைசியிலே நரகத்திலே தள்ளிவிடுவான். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம். நேற்றைய தினத்திலும் இன்றைக்கும் நாம் ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம் அது எடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை பார்த்தோம். ஒருவேளை இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் ஏற்கனவே எடுத்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதை குறித்து சத்தியத்தை தெரிகிறீர்கள். இன்னும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஞானஸ்தானம் பெறாதவர்களுக்கு இந்த செய்தி லிங்கை நீங்கள் அனுப்பி கொடுத்து அவர்களை கேட்க வைப்பீர்கள் என்றால் அவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு ஊழியமாக நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறவர்களை ஞானஸ்தானத்திற்குள் நடத்துவதற்கு நீங்கள் இந்த செய்தியை அனுப்புவதன் மூலமாக, இந்த லிங்க்ஸ் நீங்கள் அனுப்புவதன் மூலமாக அவர்கள் கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுவார்கள். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் நாம் இந்த அடிப்படை சத்தியங்களிலே பார்ப்போம். நாளை தினத்திலே நாம் அபிஷேகத்தை குறித்து பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாளை தினத்திலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த அபிஷேகம் பெறுவது எப்படி என்பதை குறித்து பார்ப்போம். இப்படி அடிப்படை சத்தியங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு கடந்த இந்த 37 வருஷங்கள் கற்றுக் கொடுத்த பல காரியங்களை என் அனுபவத்திலிருந்தும் நான் கண்டவைகளிலிருந்தும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். இவைகள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் நிறைவேறும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா எதையுமே நான் அனுபவத்தில் பார்க்காமல் நான் பேசுவதில்லை. ஆகையினாலே இதெல்லாம் என் அனுபவத்தில் கண்டவைகளை சொல்லுகிறேன். நிச்சயம் அவைகள் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாகவும் கர்த்தர் மாற்றுவார். சரி, நேற்று தினத்திலே நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டியது எவ்வளவு அவசியம் என்றும், ஞானஸ்தானம் பெறாவில் போனால் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் என்பதை குறித்தும் சில எச்சரிப்பான காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு இதனுடைய சில ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:13 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவி போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே, இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தவர்களில் ஞானஸ்தானமே எடுக்க அவசியமில்லாத ஒரே ஒரு நபர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்திலே மனித வர்க்கத்திலேயே மனிதனாய் பிறந்தவர்களிலேயே ஞானஸ்தானத்திற்கு அப்பாற்பட்டவர், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நான் நேற்றைய தினத்தில் சொல்லும் பொழுது சொன்னேன், இது மனந்திரும்புதலுக்கென்று பாவ மன்னிப்புக்காக எடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து மனந்திரும்ப அவசியமில்லாத ஒருவர். இந்த உலகத்திலே தவறு செய்தவர்கள்தான் தங்கள் தவறிலிருந்து மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. பாவம் செய்தவர்கள்தான் பாவ மன்னிப்பை பெற வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தவறான காரியத்தை செய்து தன் மனதை திருப்ப வேண்டிய அளவுக்கு அவர் எந்த தவறும் எந்த ஒரு குறைவும் இல்லாத பரிபூரண பரிசுத்தம் உள்ளவர். மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லாதவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே போல அவர் பாவம் இல்லாதவர், நூற்றுக்கு நூறு பரிசுத்தர். ஆகையினாலே பாவ மன்னிப்பு நிச்சயமும் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானமே தேவையில்லை, அவர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கான தேவை அவருக்கு இல்லை. ஆனாலும் கூட இந்த இடத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். நேற்று தினத்திலே உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை வைத்தேன். சிலர் கள்ளர் ஞானஸ்தானம் எடுத்தானா, கள்ளர் ஞானஸ்தானம் எடுத்தானா என்று சொல்லி கேட்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு நான் ஞானஸ்தானம் பெற வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வியை வைத்தேன். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா, கள்ளனை பின்பற்றுகிறீர்களா என்று கேட்டேன். இல்லையா, கல்லனை பின்பற்றுகிறவர்கள் கண்ணன் எடுத்தானா இல்லையா அதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கல்லனை பின்பற்றுகிறவர்கள் அவனை ஃபாலோ பண்ணலாம், அவன் எடுத்தானா இல்லையான்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறதுல அந்த கேள்வி வர்றதுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கள்ளன் எடுத்தான அந்த கேள்வி வர வேண்டிய அவசியமே வரக்கூடாது, வர வேண்டிய அவசியமே இல்லை, அது வரக்கூடாது. ஏன்னா நம்ம யாரை பின்பற்றுகிறோமோ அவரை பற்றி தான் நம்ம கேள்வி கேட்கணும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்துவை குறித்து கேள்வி கேட்கணும், கள்ளனை பின்பற்றுகிறவன் கள்ளனை குறித்து கேள்வி கேட்கணும். நம்ம கள்ளனை பின்பற்றுகிறவர் அல்ல, நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அதற்கு அப்பாற்பட்டவர் என்று சொன்னேன். ஆனாலும் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். காரணம் என்ன? ஒருவரும் இந்த விஷயத்திலே தன்னை பின்பற்றுகிறதிலே அவர்கள் தனக்கு ஒரு முன்மாதிரியாகவே தான் காணப்பட வேண்டும் என்பதற்குமாகவே அவர் எடுத்தாரே தவிர, ஒருவரும் இது நிமித்தம் தான் எடுக்கவில்லை என்றால் மற்றவர்கள் எடுக்காமல் போய்விடுவார்கள் என்பதற்காக நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். அவருக்கு அவசியம் இல்லை, ஆனாலும் அவர் எடுத்ததற்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அதற்காகத்தான் எடுத்தார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த யோவான் ஸ்நானகன், இவன் தான் ஞானஸ்தானத்தை குறித்து முதல் முதலாக பிரசங்கித்தவன், ஞானஸ்தானம் கொடுத்தவன். அவன் எதிர்பாராமல் இந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறுகிறது. பாவம் செய்தவர்கள் மற்றும் பலவிதமான பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள், பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் இப்படிலாம் வராங்க. திடீரென்று பார்க்கிறான் இயேசு கிறிஸ்துவும் வந்து நிற்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இப்படி வருவார் என்று சொல்லி அவன் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவர் வந்து நிற்கும் பொழுது இந்த யோவான் ஸ்நானகன் தடுமாறுகிறான். இவர் தேவனுடைய குமாரன், ஏனென்றால் அவனுக்கு அவரை குறித்த ஒரு வெளிப்பாடு ஏற்கனவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவன் நடந்து போகும் பொழுது சீஷர்களுக்கு, அவன் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை கையை காட்டினான். யோவான் 1:37 அதை பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் யார் என்பது அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது தேவகுமாரன், உலக ரட்சகர், தனக்கு முன்பாக ஞானஸ்தானம் எடுக்க வந்து நிற்கிறார் என்று சொல்லி பார்த்தவுடனே அவன் தடுமாறுகிறான். தடுமாறி, ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று அவன் தடுமாறி தடுக்கிறான். அவனுக்கு தைரியம் இல்லை, அவருக்கு கொடுக்கக்கூடிய தகுதி தனக்கு இல்லை என்பதை அவன் உணர்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது இடம் கொடு. இது ரொம்ப அருமையான வார்த்தை, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுனார். இதுதான் அற்புதமான ஒரு காரியம், இதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். அவர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து தன்னையே முன்மாதிரியாக ஒரு அடையாளமாய் வைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில விஷயங்களை, நமக்கு ஏற்றதாய் காணப்படுகிற காரியங்களை சுலபமாய் செய்து விடுகிறோம். சில விஷயங்களை நாம் சுலபமாய் செய்ய யோசிக்கிறோம். காரணம் என்ன? நம் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் யோசிக்கிறோம், தள்ளி போடுகிறோம், தவிர்த்து விடுகிறோம், இப்படி காரியத்தை செய்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை கவனிக்கணும், தேவ நீதி என்று சொல்லப்படுகிற அத்தனை காரியங்கள், அதாவது ஒரு மனிதர் இந்த உலகத்தில் செய்யும்படி வேதம் சொல்லுகிறதான அத்தனை காரியங்களையும் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். ஒரு தேவ பிள்ளை எவைகளை எல்லாம் செய்ய வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் எதையெல்லாம் தன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறதோ அதை குறித்து நாம் கேள்வி கேட்கக்கூடாது, அதை குறித்து நாம் யோசிக்கக்கூடாது, அதை குறித்து மற்றவரிடத்திலே நாம் சிந்திக்கக்கூடாது, ஆலோசனை பண்ணக்கூடாது. அந்த காரியத்தை உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நீதிகள் அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செய்யும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்களையும் செய்வது தேவ நீதி. அதே போல செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு தடுக்கின்ற காரியங்களை செய்யாமல் இருப்பது தேவனுடைய நீதி. இது ரெண்டையுமே பார்க்கணும். தேவ நீதியில ரெண்டு இருக்குது, ஒரு ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று செய்யும்படி சொல்லுகிறதான காரியங்கள், இன்னொன்று செய்யக்கூடாது என்று மறுக்கப்படுகிறதான காரியங்கள். இது ரெண்டையுமே கவனிக்க வேண்டும். செய்யும்படி சொன்னதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்வதை செய்யாமல் இருக்க வேண்டும். இப்படித்தான் தேவ நீதியிலே நாம் நடக்க வேண்டும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கூட அவர் எல்லா தேவனுடைய நீதியையும் நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் தன்னை அர்ப்பணித்து நம் எல்லாருக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். தேவகுமாரனே இந்த உலகத்தில் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்றால் தேவ சமூகத்தில் அவரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எந்த அளவுக்கு நாம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். நேற்று தினத்திலே கேட்ட செய்தி ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு அது ஒரு கடுமையான செய்தியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதனுடைய இன்னொரு சைடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்திலே இது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்ம தேவ நீதியை நிறைவேற்றுவதனாலே நாம் ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ நம்ம ஒரு பெரிய தியாகம் செய்வது போல, அவருக்காக ஏதோ தியாகம் செய்து விட்டது போல, நம்ம வாழ்க்கையில் ஏதோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணது போல நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. தேவனுடைய நீதியை நாம் செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் அமையும். இதை நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான வேதவசனம் உண்டு. இதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 6:33 எல்லாருக்கும் மனப்பாடமாகவே தெரியும். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நல்லா கவனிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தேட வேண்டும் என்னன்னா, நாம மனமுவர்ந்து அதை தேடி கண்டுபிடித்து அதற்கு நாமை கீழ்ப்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ நீதியின் விஷயத்திலே ஒருத்தர் நம்மை தேவ நீதியிலே நடத்துகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், தேவனுடைய நீதியை தேடணும். இன்னைக்கு பல விஷயங்களிலே நாம் பலரோடு போராட வேண்டி இருக்குது. நீ ஜெபம் பண்ணு, பைபிள் படி, கர்த்தரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லு, நீ ஞானஸ்நானம் எடு, அபிஷேகம் பெறு, நீ பரிசுத்தமா மாறு, இப்படி போராடி வற்புறுத்தி போராடி ஒருத்தரிடத்தில் நம்ம செய்ய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் இருக்கிறது. இது தவறு. நான் சொல்றேன், ஒரு உண்மையான ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அவங்களுக்கு யாருமே கர்த்தருடைய நீதியை போராடி போராடி வற்புறுத்தி வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள் இருக்கவே கூடாது. நான் சொல்றேன், இந்த வார்த்தை கேட்கிறவங்களுக்கு நான் பொதுவாக சொல்றேன், ஞானஸ்நானத்தை மட்டுமல்ல எல்லா விஷயத்தையும் காமனா நான் சொல்றேன், எந்த ஒரு தேவனுடைய நீதியை குறித்தும் யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி அதன் பிறகு நீங்க செய்கிறவங்களா இருப்பது நல்லது கிடையாது. அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. நீ ஜெபம் பண்ணு, பைபிள் படி, கர்த்தரை தேடு, சபைக்கு டைம்க்கு வா, ஒழுங்காக பின்பற்று, கர்த்தரை ஒழுங்காக பின்பற்று, தவறான காரியத்தை செய்யாத, தவறான காரியத்தை நேரத்தை செலவுபடாத, வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, இப்படி எத்தனையோ காரியங்கள், எத்தனை காரியங்களை வற்புறுத்தி தொந்தரவு பண்ணி போராடிட்டு இருக்கவே கூடாது. சுவிசேஷத்தை சொல்லு, இதெல்லாம் போராடிட்டு இருக்கவே கூடாது. இதெல்லாம் நாமாகவே தேடி செய்யணும். புரியுதா? நாமாகவே தேடி செய்யணும், நாமாகவே ஜெபிக்கணும், நாமாகவே வேதத்தை வாசிக்கணும், நாமாகவே ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றதை கீழ்ப்படியணும், நாமாகவே விட வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை விட்டுடணும். இதை குறித்து யாருமே நம்ம இடத்துல போராடக்கூடாது. இது அதுவே நல்ல விஷயம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு யாரும் அவரை வந்து வற்புறுத்தவில்லை. அவருடைய தாயார் வந்து அவரை வற்புறுத்தவில்லை, அல்லது வேறு யாரும் வந்து அவரை வற்புறுத்தல, தானாகவே முன் வந்து நிற்கிறார். சொல்ல போனால் அவருக்கு கொடுப்பதற்கு யோவான் ஸ்நானகன் தயங்குகிறான். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து விடலை, இப்பொழுது இடம் கொடுனாரு. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு அவனை இவர் வற்புறுத்துறாரு. எனக்கு நீ கொடுத்தே ஆகணும்னு நிற்கிறார். எனக்கு நீ கொடுக்கணும், இல்லை நீ எனக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது, எனக்கு நீ கண்டிப்பாக கொடுக்கணும்னு நிற்கிறார். இப்படி தேவனுடைய நீதியை நம்ம வந்து தேடணும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினா உண்மையா சொல்றேன், உங்க வாழ்க்கையில உலக காரியத்துல நீங்க நல்லா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்ப உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி ஆண்டவர் செய்யும்படி சொன்ன காரியத்தை மனதார செய்து பாருங்கள். ஆண்டவர் விடும்படி சொல்லுகிற காரியத்தை மனதார விட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதுவுமே உங்களுக்கு குறைவு இருக்காது, எதுவுமே உங்களுக்கு தடை இருக்காது, எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது, எல்லாம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கும். இன்னைக்கு இதில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. இது ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுகிற இந்த வேளையில் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை காரியத்திற்கும் ஒரு ஆசீர்வாத திட்டத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆண்டவருடைய காரியத்தை மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நீங்கள் செய்து பாருங்கள். அப்புறம் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கலன்னா அப்புறம் வந்து எங்கிட்ட கேளுங்க, கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிப்பார். இதான் உண்மை. தேவனுடைய ராஜ்யம், இப்ப இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்படி ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவி போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறார், வானமே அவருக்கு திறக்கப்படுது. பாருங்க, பரலோகம் அவருக்கு திறக்கப்படுகிறது, ஆண்டவர் பிதாவின் சமூகம் அவருக்கு திறக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் பெற்று தேவ நீதி நிறைவேற்றும் பொழுது நமக்கு பரலோகம் திறக்கப்படுகிறது. நமக்கு பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய காரியத்தை நமக்கு திறந்து விடுகிறார். வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் புறாவி போல வந்து அவர் மேல் மகிமையோடு இறங்கினதை பார்க்கிறோம். இறங்கினது மாத்திரமல்ல, அடுத்தது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். யார் நேசகுமாரன்? எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுகிறவன் எவனோ அவனே ஆண்டவருக்கு நேசகுமாரனும் நேசகுமாரத்தையுமாயிருக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நேசமான ஒரு குமாரனாக, ஒரு குமாரத்தியாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நீதிகளை மனப்பூர்வமாக எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் மனதார நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிப்பார். நான் உங்களுக்கு இது கேரண்டியாக சொல்கிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிப்பார். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறது ஈஸி. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று மத்தேயு 5:45 சொல்லுகிறது. ஆசீர்வாதம் எல்லாருக்குமே காமனாக கொடுத்துருவார். பெறுதல் ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறது பெருசு கிடையாது. ஆனால் ஆண்டவரால் புகழப்படுகிறது இருக்குது பாருங்க, அங்கீகரிக்கப்படுகிறது இருக்குது பாருங்க, அதுதாங்க பெரிய விஷயம். ஆண்டவர் நம்மளை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்றாரு பாருங்க, அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. அந்த வார்த்தை வாங்கணும். நான் ஆசீர்வதிக்கிறேன், யார் வேணா வாங்கலாம் அந்த வார்த்தையை. ஆனா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உன்ன நான் பிரியமா இருக்கிறேன், இப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா அதை விட ஒரு கிரேட்டஸ்ட் பிளஸிங் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை விட ஒரு பெரிய பட்டம், ஒரு மேன்மை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை விட ஒரு மேலான ஒரு காரியம், எனக்கு அதுக்கு மேல எனக்கு வார்த்தையை சொல்ல தெரியல, மேலான இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய அங்கீகரிப்பு, ஆண்டவருடைய பாராட்டு, ஆண்டவரால் புகழப்படுகிறது, இதை விட சிறந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அதைத்தான் நாம் அடையணும். இது யாருக்கு கிடைக்கிது தெரியுமா? ஆண்டவருடைய நீதிகளை மனதார நம்மை தாழ்த்தி நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கர்த்தர் புகழுகிறார், அவர்களை நேசிக்கிறார், நேசகுமாரன் என்கிறார். பப்ளிக்ல கர்த்தர் அவங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவரில் பிரியமாயிருக்கிறேன். என்ன சாட்சி இது? இதுதான் முக்கியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெரியதல்ல, ஆண்டவருடைய அங்கீகாரம் தான் பெரியது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எல்லாருக்கு முன்பாக அவர் பிதாவாகிய தேவனால் அவர் புகழப்பட்டார். சரி, இதுதான் மனப்பூர்வமாய் ஞானஸ்நானம் எடுப்பதின் முக்கியமான காரியம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்தை சொல்லுகிற இந்த நேரத்தில் அபிஷேகத்தையும் சேர்த்து நான் சில விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். நாளைக்கு நான் அபிஷேகத்தை குறித்து பேச போறேன், ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு முன்னோட்டத்தை சொல்ல நினைக்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பின்பு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. இது அடுத்தடுத்து நடக்கிற காரியம், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம். அந்த வரிசையில் தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முதல்ல ரட்சிப்பை குறித்து முதல் நாளில் பேசுகிறேன், நேற்றும் இன்றைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறோம், நாளைக்கு அபிஷேகத்தை குறித்து சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வரிசையாக நடக்கிற காரியம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ரட்சிப்பு அவசியமே இல்லை, அவர் ஏற்கனவே பரிபூரண பரிசுத்தர். இப்போ ஞானஸ்தானம் எடுத்தார், இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறார். சரி, இது இப்படியே இருக்கட்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பெந்தேகோஸ்து எனும் நாளிலே 120 பேரை ஆண்டவராகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். இந்த 120 பேர் அபிஷேகம் பெற்ற உடனே அந்த இடத்துல ஒரு பெரும் திரள் கூட்ட ஜனங்கள் அதை வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. பார்த்தவர்களில் அநேகர் இந்த நேரத்திலே எங்களுக்கும் இந்த அனுபவம் வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வந்தது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அது அவங்களுக்கு தெரியல. இந்த அனுபவத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு பேதுரு ஒரு அழகான ஒரு பிரசங்கத்தை பண்றார். ஒரு சிம்பிளான விஷயம்னா ஒரு அருமையான ஒரு பிரசங்கம். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்றார், அவங்களுடைய பாவத்தை குறித்து சொல்றார். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள். நான் இப்ப வாசிக்கிறேன் 2 அதிகாரம் 37-38 இந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு அவன் பிரசங்கிக்கிறான். அப்போ அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. குத்தப்பட்டு பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னா. பேதுரு வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், என்னன்னா நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும்ன்றார். இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார், அதன் பிறகு பரிசுத்தாவி ஆனவருடைய அபிஷேகம் அவருக்கு கிடைத்தது. அதே ஃபார்முலாவை பேதுரு இப்பொழுது பப்ளிக்ல பிரீச் பண்றார், நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இதை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் உடனே அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள். 41 சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நாளில 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க ஒரே நேரத்தில். அந்த பெந்தேகோஸ்து என்ற நாளிலே 120 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உடனே அங்க அவங்க எல்லாரும் நாங்களும் இந்த அனுபவத்தை பெற வேண்டும்னு ஒரு கூட்டம் கூடிச்சு. அப்போ அவங்களுக்கு பேதுரு சொல்றாரு, இந்த அனுபவம் உங்களுக்கு வேணுமா, அப்போ நீங்க ஞானஸ்தானம் பெறுங்க, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுங்கள். அப்படின்னா நீங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் பாவ மன்னிப்பு அதாவது ரட்சிப்படையணும். ரட்சிப்படைஞ்சிட்டீங்கன்னா நீங்க வந்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற முடியும். ஆனால் ரட்சிப்படைஞ்ச உடனே என்ன செய்யணும், ஞானஸ்தானம் பெறுங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, அதான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திருந்தால் அது செல்லுபடியாகாது, புரிதல், அது தேவன் அங்கீகரிக்கிறது கிடையாது. பாவ மன்னிப்பு நிச்சயம், மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு நிச்சயம். அந்த நிச்சயம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. சும்மா நானும் எடுக்கிறேன் எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. சிலர்லாம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, நான் எடுத்துட்டேன், ஏன் எடுத்தேனே தெரியலன்னு எடுப்பாங்க, கேட்பாங்க. இது வந்து இருக்குது, நிறைய பேர் செய்கிறாங்க, அது தவறுது. அப்போ ரட்சிப்பின் அனுபவம் முதல்ல வரணும், அதன் பிறகுதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தால் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும்னு சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணார். அந்த வார்த்தைகளை கேட்டு 3000 பேர் எங்களுக்குமே இந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. சரி, இந்த 3000 பேருக்கு அதற்கு பிறகு அபிஷேகம் கிடைச்சிருக்கும், சரியா, பின்னால கிடைச்சிருக்கும். இது ஒரு காரியம். இப்போ இந்த ஞானஸ்தானத்தை பேதுரு இடத்திலே பெற்றுக்கொண்டால் அபிஷேகம் கிடைக்கும் சொன்னார். இப்போ இந்த விஷயத்துல வந்து இந்த ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போ உங்களுக்கு அதை வேற ஆங்கிள் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதே பேதுரு இன்னொரு இடத்துல ஊழியம் பண்றார், அங்க வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:47-48 ரெண்டு வசனங்களை இப்ப நம்ம வாசிக்க போறேன். இங்க இதை வாசிக்கிறதுக்கு முன்னால் இந்த பின்னணி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது கொர்னேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு நூற்றுக்கு அதிபதி, ரோம் அரசாங்கத்திலே ஒரு தளபதியாய் இருந்ததான ஒரு மனுஷனுடைய வீட்டிலே அவன் தேவ பக்தி உள்ளவன், அநேகரை கூடிவர செய்து இருக்கிறான். அந்த நபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தேவ தூதனை இந்த கொர்னேலி வீட்டுக்கு அனுப்புகிறார். கொர்னேலி வீட்டுக்கு அனுப்பி, நீ போய் பேதுரு எனப்பட்டதான சீமோன் என்கிறதான ஒரு மனுஷனை அழைப்பி, அவன் சீமோன் என்கிற தோல் பதனிடுகிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான், அவனை அழைப்பி என்று சொல்லி ஒரு தேவதூதன் மூலமாக ஒரு செய்தி இந்த கொர்னேலியுக்கு வருகிறது. அதே போல அவன் அனுப்புகிறான். அனுப்புகிறதான பேதுருவுக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். ஒரு பெரிய துப்பட்டி, அந்த துப்பட்டியிலே பார்க்கும் பொழுது அங்கே நாலு முனைகள் கட்டப்பட்டு சகலவிதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து இதை நீ அடித்து புசிக்கிறார். கர்த்தர் இப்ப பேதுருவோடு பேசுற, அதை பேசிக்கொண்டு கர்த்தர் அவனிடத்துல வந்து இப்படியாக தன்னை தேடி ஒரு நபர் வருவதாக கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் பேதுருவை அந்த கொர்னேலி வீட்டுக்கு கொண்டு போறார். ரொம்ப பெரிய அழகான ஒரு தேவ திட்டம். கொண்டு போன அந்த பேதுரு அங்க போய் பார்க்கிறான். கொர்னேலி வீட்டில் ஏராளமான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தேவ பக்தியினால் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவரை நேசிக்கிற இருதயம் இருக்குது. அவங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் அவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பு, இந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு தெரியல. ஆனா பக்தி இருக்குது. ஆனால் சரியான சத்தியம் அவங்களுக்கு கொடுக்கப்படல. பேதுரு போய் எழும்பி பிரசங்கம் பண்றார். பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவ வல்லமை மிகப்பெரிய அளவுக்கு ஊற்றப்படுகிறது. பாருங்க, 37வது வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேய நாடு முதற்கொண்டு யூதயா தேசமுக்கு நடந்த சங்கதி இதுவே என்று சொல்லி அவன் அங்கு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான். யோவானுடைய ஞானஸ்நானத்தை குறித்து அவன் அப்படியே பிரசங்கித்துக் கொண்டே வருகிறான். அப்படி அவன் பிரசங்கித்து அவன் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டு வருகிறான். 44 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கொண்டு வந்திருந்ததான விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பேதுருவுக்கே ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்னால் 2 பேதுரு, இதே பேதுரு பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்னா, நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெறுங்க, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அவர் என்ன, இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்துச்சோ அதே காரியத்தை, அதே பேட்டர்னை ஃபாலோ பண்றாரு, அதே பேட்டர்னை பிரசங்கிக்கிறார். அதே போல அந்த ஜனங்களும் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அவங்க அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. அது அப்புறம் அடுத்த கதை. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்களானால் இந்த கான்செப்ட்ல தான் பேதுரு இருக்கிறார். ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டா அவன் அதுக்கு பிறகு அபிஷேகம் பெறுவான். இந்த மெத்தட் தான் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காரியம் வேற மாதிரி இருக்குது. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, திடீர்னு அபிஷேகம் இறங்குகிறது. ஆவியானவர் இறங்கி வந்த அத்தனை பேரும் நிரப்பிட்டார். இவங்க யாருமே இன்னும் அவர்கள் ஞானஸ்தானம் பெறாதவங்க. இவங்க இருதயம் ஆயத்தமா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இவங்க பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தங்கள் இருதயத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்திருப்பாங்க. பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்துவை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே உள்ளுக்குள்ள அவங்க அப்படியே அதை ஒப்பு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டுச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே தடை நீங்கி விட்டது. ஆவியானவர் இறங்கி அத்தனை பேரை நிரப்பிட்டார். பேதுருவுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம வந்து இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்தால் அபிஷேகம் கிடைக்க நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தா ஞானஸ்தானம் எடுக்காதவங்களை அபிஷேகம் பெற்றுட்டாங்களே, நம்ம பிரசங்கம் தப்பாயிடுச்சு போல இருக்கே. இதுக்கு கூட நம்ம பண்ண பிரசங்கெல்லாம் வேற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ முந்தின ஞானஸ்தானம் எடு, அப்போ தான் அபிஷேகம் கிடைக்கும். ஞானஸ்தானம் எடு, அபிஷேகம் கிடைக்கும். இப்படியில நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா ஞானஸ்தானம் எடுக்காதவங்கெல்லாம் அபிஷேகம் பெறுறாங்களே, அவனுக்கே குழம்பிட்டு இருக்கும். என்னடா அதை, நம்ம இதுவரைக்கும் பண்ண பிரசங்கெல்லாம் தப்பு தானா, ஏன் இப்படி ஆயிப்போச்சுன்னு அவனே ஒரு நிமிஷம் ஆச்சரியம் அதிர்ச்சி ஆயிருப்பார். ஆனால் பேதுரு உடனே அதை நிதானித்தார். உடனே அவர் சொல்றாரு, நம்மை போல இவர்களும் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறாங்க. பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்றாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரட்சிப்பு, செகண்ட் ஸ்டேஜ் ஞானஸ்தானம், தேர்ட் ஸ்டேஜ் அபிஷேகம். இதுதான் பேதுருடைய ப்ரீச்சிங் மெத்தட். இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நேரா தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, நேரா அபிஷேகத்துக்கு போயிட்டாங்க. டபுள் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. அப்ப டபுள் ப்ரமோஷன்றதுக்காக ஞானஸ்தானத்தை விட்டுடலாமா? விடக்கூடாது. இவங்க எடுத்த உடனே நேரம் தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்றதுக்காக இவங்களுக்கு அந்த செகண்ட் ஸ்டேஜ் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும். அவர்களுக்கு அதன் பிறகு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியம். கர்த்தரே அங்கீகரிச்சிட்டாரு, அப்புறம் நீங்க என்னப்பா அப்படிலாம் சொல்லலை. இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரே என்னை அங்கீகரிச்சு அப்புறம் நீ என்ன என்னை பத்தி குறை சொல்றேன்னு வாங்க. இல்ல, ஆண்டவரே என்னை ஏத்துக்கிட்டாரு, நீ என்னப்பா கொடுக்கன்னு வாங்க. பேதர் அப்படி சொல்லலை, ஆண்டவரே அபிஷேகம் பண்ணிட்டாரு, உங்களுக்கு எதுக்கு ஞானஸ்தானம், அதான் தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களே, செகண்ட் ஸ்டேஜ் எதுக்கு சொல்லவே இல்லை. இல்லை, ஆண்டவர் ஒரு பக்கம் அங்கீகரித்தாலும் தேவனுடைய நீதி என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நிறைவேற்றியாக வேண்டும். அதாங்க முக்கியம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்பதற்காக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லைன்ற லெவலுக்கு போகக்கூடாது. நீ யாரா இருந்தாலும் அபிஷேகமே பெற்றுவிட்டாலும் ஞானஸ்தானம் என்கிற கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்கிற அந்த அனுபவத்தை கண்டிப்பாய் பெற்றே ஆக வேண்டும். அப்போ ஞானஸ்தானம்ங்கிறது எவ்வளவு முக்கியமா இருந்தால் அபிஷேகம் பெற்றவர்களை கூட ஞானஸ்தானம் எடுக்காமல் விடக்கூடாது என்கிறதில் பேதர் எவ்வளவு தெளிவாக இருந்து தன்னுடைய ஆரம்பகால பிரசங்கத்திற்கு இது விகற்பமான காரியம் நடந்தாலும் கூட அவர் அந்த இடத்தில் ஞானஸ்தானத்தை குறித்த சத்தியத்தை விட்டு கொடுக்கவில்லை. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் அபிஷேகமே பெற்றிருக்கலாம், இன்னும் நீங்கள் ஞானஸ்தானம் பெறலை, ஆனால் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படி நீங்கள் சிலர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அபிஷேகமே பெற்றிருந்தாலும் அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்தாலும் நான் சொல்றேன், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். கர்த்தரன் அபிஷேகமே பண்ணிட்டார், எதுக்கு ஞானஸ்தானம் கிடையாது. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், நீங்கள் ஜெபிச்சு அனைவருக்கு சுகமானாலும், நீங்கள் பிசாசு துரத்துற ஆளாக இருந்தாலும், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்ததாகணும். உங்களை கொண்டு கர்த்தர் என்னை வச்சு ஜெபிச்சா, நான் ஜெபிச்சா பிசாசு ஓடுது, என்ன நான் ஜெபிச்சா வியாதி சுகமாது, நான் ஜெபிச்சா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் தேவ நீதியை நிறைவேற்றினாதான் நீங்கள் பரலோகம் போவீங்க. நீங்கள் ஜெபிச்சு சுகமடைஞ்சவங்க வேண்டாம் அவங்க பரலோகம் போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் தேவ நீதி நிறைவேற்றலைன்னா நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்க. அதான் முக்கியம். அதனாலே ஞானஸ்தானம் என்பது தேவ நீதி, அபிஷேகம் பெற்றுவிட்டேன் என்பதற்காக ஒரு நபரை பேதுரு எடுக்காம விடலை, எடுக்க சொல்கிற. சரி, ஞானஸ்தானம் இப்போ எடுக்கணுன்றதுக்கு இதெல்லாமே முக்கியமான காரியம். அடுத்தது ஒரு காரியம் நான் சொல்கிறேன், ஞானஸ்தானத்தை தள்ளி போடலாமா? சிலர் வந்து ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நேரம் வருஷங்களாகும், எடுக்க மாட்டாங்க, ஒரு நேரம் அப்புறம் வந்து எடுக்கிறேன், அப்புறம் வந்து எடுக்கிறேன்னு வாங்க, பின்னால் நான் எடுத்துக்கிறேன்னு வாங்க, கர்த்தரனை நடத்தும் போது எடுக்கிறேன்னு தள்ளி போடுவாங்க. நான் சொல்கிறேன், பைபிள் உங்களுக்கு நான் சில விஷயத்தை சொல்கிறேன். இந்த இடத்துல பேதுரு உடனே ஞானஸ்தானத்தை குறித்து பேசிட்டார். இப்போ இன்னும் உங்களுக்கு ரெண்டு வசனம், ரெண்டு ஒரு மூன்று வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிச்சு ஜெபிக்க போகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 22:12 வாசிக்கிறேன். இது 22 பவுல் இது கொடுக்கிற சாட்சி. இது தன்னுடைய ரட்சிப்பின் நாட்களிலே தனக்கு நடந்த காரியத்தை 9 பவுல் ரட்சிக்கப்படுறார். அந்த ரட்சிப்பின் காலத்தில் நடந்த காரியத்தை இங்கே சாட்சியாக பேசுகிறார். அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 22:12 அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே பார்வையடையவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்ப அனனியா வந்து இந்த சவுல்கிட்ட பேசுற விஷயங்கள் இதெல்லாம். அப்பொழுது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? அனனியா சவுல பார்த்து கேட்கிறார், அந்த பவுலாய் மாறின அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறார், ரட்சிக்கப்பட்ட உடனே கேட்கிறார், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பவுல் ஒரு பெரிய வெளிச்சத்தை சந்தித்து கீழே விழுந்து ஆண்டவருடைய வல்லமை கண்டு, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவர் சொல்ல, என்ன செய்ய வேண்டும் என்று அவர் மறுமொழி கேட்க, ஆண்டவர் சொல்றார் நீ நேர் தெருவுக்கு போங்க, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் சொல்றாரு. அங்கே கர்த்தர் அனனியா என்கிற ஒரு தேவபக்தி உள்ள மனுஷனுக்கு பேசுறாரு, இந்த பவுலை சந்திக்கும்படி செய்கிறாரு. சந்தித்து அவனுக்கு சத்தியத்தை சொல்லி சொல்றாரு, அந்த மனுஷனுக்காக நீ ஜெபம் பண்ணு, அவனை பரிசுத்தாவினால் நிரப்புவேன் என்று சொல்றாரு. அதே போல அனனியா வந்து இந்த பவுலுக்காக ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணும்போது கண்களில் மீன் செதுகள் போலவைகள் விழுந்தது. விழுந்தவன் அவள் மறுபடியும் இழந்த பார்வை திரும்பி கிடைச்சது. பரிசுத்தாவியானுடைய அபிஷேகமும் அவருக்கு கிடைச்சது. பவுல் அபிஷேகம் எல்லாம் பெற்றுட்டார். பெற்ற உடனே அனனியா அவரை பார்த்து சொல்றார், நீ தாமதிக்கிறது என்ன, ஏன் டிலே பண்ற, நீ என்ன செய்யணும், இப்போ நீ உடனே எழுத ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக நீ கழுவப்படணும். பவுலுக்கு ஞானஸ்தானத்தை சொல்லிக் கொடுக்கிறார் யாரு, அனனியா. என்ன சொல்றாரு, நீ தாமதிக்கிறது என்ன, டிலே பண்ணாத, நீ அபிஷேகம் பெற்றுட்ட, இப்ப நான் ஜெபிச்சேன், நீ அபிஷேகம் பெற்றுட்ட, இனி டிலே பண்ணாம உடனே நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஞானஸ்தானம் எடுங்கிறார் பவுல. பவுலையே ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கு இந்த அனனியா என்கிற இந்த சீஷன் தாமதம் இல்லாமல் உடனே செய்கிறார், நீ தாமதிக்கிறது என்ன, டிலே பண்ணாத, உடனே ஞானஸ்தானம் எடுன்றார். இதுதான் ஆண்டவர் வேதம் நமக்கு சொல்றது, தாமதம் பண்ணக்கூடாது. தாமதிக்கிறது என்னன்னு கர்த்தர் கேட்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு சொல்ற சிலர் யாராவது டிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க டிலே பண்ணாம உடனே எடுக்கணும், உடனே எடுக்கணும், தாமதம் பண்ணக்கூடாது, உடனே எடுக்கணும். நீ தாமதிக்கிறது என்ன, உடனே உன் பாவங்கள் போக கழுவப்படும். நான் இங்க போய் எடுக்கிற, அங்க போய் எடுக்கிற, இல்ல இருக்கிற இடத்துல நீங்க எடுங்க. அது ஆண்டவர் சொல்றார், இருக்கிற இடத்துல எடுங்க, உங்களுக்கு சீக்கிரத்திலே தாமதம் பண்ணாமல் எடுங்கிறார். கிறிஸ்துவின் வருகை சமீபம், எந்த நேரத்திலும் தேவ நீதியிலே நாம் கரெக்டா இருக்கணும். அடுத்த இன்னொரு ரெண்டு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போஸ்தல நடபடிகள் 8:35 உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 8:35 அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி, இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். யார்னா, எத்தியோப்பிய மந்திரிக்கு. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இப்பதான் சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை குறித்து சொன்னான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன் வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறான். உடனே அந்த மந்திரி கேட்கிறாரு, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை என்ன, கிறிஸ்துவை நீ விசுவாசினா உனக்கு தடை கிடையாது, அவர் தான் தேவகுமாரன் விசுவாசினா உனக்கு தடை கிடையாது, விசுவாசிக்கிறேன். தாமதம் இல்லாமல் போகிற வழியிலே ஒரு நீர்நிலையை காண்கிறார்கள். அந்த இடத்திலே உடனே ஞானஸ்தானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து முடிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 16:16. இந்த 16:16 பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் இருக்கிறாங்க. இவர்கள் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நடுராத்திரி வேளையிலே அவர்கள் அடிக்கப்பட்டு சிறையில் இருக்கிற அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். கர்த்தர் மகிமையோடு அங்கு இறங்குகிறார். சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையத்தக்கதாக பூமி அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. அப்பொழுது சிறைச்சாலை காவலன், எல்லாரும் ஓடி போயிருப்பார்கள் என்று பயந்து பட்டயத்தை எடுத்து தன்னையே குத்தி கொள்ள அவன் நினைக்கும் பொழுது, தற்கொலை செய்ய நினைக்கும் பொழுது, அப்பொழுது பவுல் சொல்லுகிறான். 28 வாசிக்கிறேன். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறான். அதன் பிறகு 30 நான் வாசிக்கிறேன். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறான். அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் அன்னைக்கு ராத்திரி வேளையிலே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அப்பதான் ரட்சிப்பை குறித்து கேள்விப்பட்டு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டே பவுல் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அந்த ராத்திரி வேளையிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இவங்க யாருமே தாமதம் பண்ணல. பவுல் கொஞ்சம் டிலே பண்ணோடனே அனனியா திட்டினாரு, நீ தாமதிக்கிறது என்னன்னு கேட்டாரு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவர் அதை வேகமாக செய்ய வைக்கிறார். எத்தியோப்பிய மந்திரி தடை என்னன்னு கேட்டான், தடையில் விசுவாச தடையில் உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். அவர் வாழ்க்கை மாறிவிட்டது, உண்மையான மாற்றம், உண்மையான ரட்சிப்பை பார்த்தாங்க, கொடுத்துட்டாங்க. அதே போல ஆண்டவர் மாறே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான். உடனே அவனுக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா உடனேனா வந்து நேரம் வரவங்களுக்கெல்லாம் உடனே கொடுக்க சொல்லி உடனே எடுக்க சொல்லி சொல்லலை. நீங்கள் உடனே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உடனே எடுக்கலாம். ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்றதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு தாமதம் பண்ணக்கூடாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அதன் பிறகு தாமதம் பண்ணி கொண்டு பின்னால் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். குடும்பமாக சேர்ந்து நாங்கள் எடுக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறோம், பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டு சேர்ந்து எடுக்கிறோன்ட்டு இருப்பாங்க. அது சரி கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதான். புரியுதா? அதுதான் முக்கியம். சில சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக நாங்கள் எடுக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கிறோம்னா, அந்த நாட்களை எல்லாம் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் எடுங்க, அடுத்தவங்க வீட்டில் அடுத்தவங்க ரட்சிக்கப்படும்போது அவங்க எடுப்பாங்க. அதனாலே குடும்பமாக மொத்தமாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது நீங்கள் வந்து ஆண்டவரை பிரியப்படுத்தலை, குடும்பத்தை தான் நீங்கள் பிரியப்படுத்த நினைக்கிறீர்கள் தான் அதனுடைய காரியம். ஆண்டவரை பிரியப்படுத்துங்கள், உங்கள் சொந்த குடும்பத்தை அல்ல, உங்களை படைத்தவரை பிரியப்படுத்துங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கனம் கொடுங்கள், அதுதான் முக்கியம். ஆகையினால் ஞானஸ்நானம் கட்டாயம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எடுக்க வேண்டும், தாமதம் செய்யாமல் எடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி. இந்த நீதியை நிறைவேற்றுகிறவர்களை கர்த்தர் எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிப்பார் என்பது தேவனுடைய வாக்கு தத்தம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு முன்மாதிரியாக நமக்கு வைத்தார். ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அவசியமில்லாத ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் இருப்பாரானால் அவர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவரே ஒருவரும் இடறி போகாதபடிக்கு நமக்கு தன்னை முன்மாதிரியாக வைத்து ஞானஸ்தானம் எடுத்தார். மனந்திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து மனந்திரும்ப அவசியம் இல்லாதவர், பாவம் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாதவர். அவருக்கு மனந்திரும்புதலும் அவசியம் இல்லை, பாவ மன்னிப்பும் அவசியம் இல்லை. காரணம், அவர் பரிபூரண பரிசுத்தர். அவரே தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எவ்வளவு கவனமாக இருந்தார். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னாரே. தேவ பிள்ளையே, எல்லா நீதியை நிறைவேற்றணும். எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்க சுயமாய் முடிவெடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற காரியத்தை செய்வதற்கும் பிடிக்காத காரியத்தை செய்யாதபடிக்கும் நீங்கள் ஒரு தடைக்கல்லாக, உங்களுக்கு நீங்களே ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. இது தேவனுடைய நீதி என்பது உங்களுக்கு தெரியுமானால் நீங்க கட்டாயம் கீழ்ப்படியணும். தேவனுடைய நீதி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறதை கீழ்ப்படியுங்க. எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும். வேதம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும். இப்படி தேவ நீதியை மனப்பூர்வமாய் தேட வேண்டும். யாரு வற்புறுத்தி செய்யக்கூடாது, நீங்களாகவே தேவ நீதியிலே போக வேண்டும். அப்படி நீங்க போகும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கு சகலமும் கூட கொடுக்கப்படும் என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். இதுதான் பிளஸ்ஸிங் பேட்டர்ன். இப்படி போனாதான் பிளஸ்ஸிங் வரும், வேற விதத்திலாம் ஆசீர்வாதம் வராது. தேவனுடைய நீதியை நீங்க தேடுனீங்கன்னா ஆசீர்வாதம் தானா உங்களுக்கு வரும், மற்றபடியெல்லாம் ஆசீர்வாதம் வராது. இப்படிதான் ஆசீர்வதிக்கப்படணும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமே தவிர வேறு விதத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் உமக்கு. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒருபோதும் தாமதிக்க கூடாது. பவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அந்த நேரத்தில் கர்த்தர் அவரை ரட்சித்து அபிஷேகம் பண்ணிவிட்ட பொழுதும் அனனியா கேட்கிறார், நீ தாமதிக்கிறது என்னன்னு கேட்டார். சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுனார். எத்தியோப்பிய மந்திரிக்கு உடனடியாக ஞானஸ்தானம் பிலிப்பு கொடுத்தார். பவுல் சிறைச்சாலைக்காரனுக்கு உடனடியாக ராத்திரி வேளையிலே ஞானஸ்தானம் கொடுத்தார். பேதுரு ஒரு பேட்டர்ன் நினைச்சிட்டு இருந்தார், மனந்திரும்புதல், ஞானஸ்நானம், அதுக்கு பிறகு அபிஷேகம். இந்த பேட்டர்ன் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. நீங்க அபிஷேகம் பெறணும்னா நீங்க ஞானஸ்தானம் பெறுங்க, அப்ப அபிஷேகம் கிடைக்கணும். பிரசங்கம் பண்ணார், ஆரம்பத்தில் அப்படிதான் பிரசங்கம் பண்ணார். ஆனா அவருடைய பிரசங்கத்திற்கே ஒரு கேள்வியாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவர் இன்னொரு இடத்துல பிரசங்கிக்கும் போது அங்கே ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமே அபிஷேகம் பெற்றுட்டாங்க. கொர்நேலி வீட்டில் அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஞானஸ்தானம் எடுக்காத அத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுட்டாங்க. உடனே பேதுரு பார்க்கிறாரு, ஓ நம்முடைய பிரசங்கம் தப்பா போச்சேன்னு சொல்லி அவர் நினைக்கல. நான் ஞானஸ்தானம் எடுக்காம அபிஷேகம் பெற்றாலும் ஞானஸ்தானத்தை கண்டிப்பா பெறணும். தேவ நீதியை விடக்கூடாது. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி விட்டார் என்பதற்காக ஞானஸ்தானத்தை நீங்க தவிர்க்க கூடாது என்று அவர்களை வலியுறுத்தி ஞானஸ்தானம் எடுக்க வச்சார். தேவ பிள்ளையே, இவ்வளவு முக்கியமாய் வேதம் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறது. இதை நீங்கள் ஒருபோதும் உங்க வாழ்க்கையிலே அவமதிக்க கூடாது, எடுக்காமல் இருக்கக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. கட்டாயம் சீக்கிரம் எடுத்து தேவ நீதியை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பெரியமாய் இருப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஞானஸ்தானத்தின் மேன்மை, அதனுடைய ஆசீர்வாதம், அதிலே நீங்க பெரியமாய் இருக்கிறீங்க, தாமதம் பண்ணக்கூடாது, இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொன்னதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதிலே நாங்கள் ஒருபோதும் யாரும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்க கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் யாரானாலும் ஆண்டவரை அநேகரை கர்த்தர் உமக்கு கீழ்ப்படிய பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஞானஸ்தானம் பெற்று உம்முடைய பிரியத்திற்கு உள்ளாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமானவர்களாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.